சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 21 எரிந்த மாளிகை. இருங்கோவேலுக்கு யவனராணி மீது ஏற்பட்ட காம இச்சையை ஒரு மாய வலையாக பயன்படுத்தி 2 அவனை கருவூரில் தங்க வைத்து விட்டால் அவனை ஒழித்து கட்டிவிடலாம் என்று சமணத்துறவை சொன்ன யோசனையை கேட்ட மாத்திரத்திலேயே சொல்ல ஒண்ணா அருவறுப்பை அடைந்த இளம் செழியன் தூரத்தே நதிக்கரையில் தெரிந்த மாளிகையை அவர் சுட்டி காட்டிய போது அந்த சமண துறவியை திருப்தி செய்வதற்காக அதை பார்க்க துவங்கினானே ஒழிய அவருடைய யோசனையை ஏற்கும் எண்ணமோ அவருடைய திட்டங்களை பரிசீலிக்கும் அபிப்பிராயமோ ஏழளவும் இல்லாமலேயே அந்த மாளிகையை நோக்கி தன் கண்களை ஓடவிட்டான். நகரத்தை விட்டு சற்று விலகி நதியின் கரையில் வெள்ளை வெளியென்று நின்றிருந்த அந்த மாளிகைக்கு அக்கம் பக்கத்தில் வீடுகளோ மனித சஞ்சாரமோ சிறிதும் இல்லை. சேரமான் தலைநகரான கருவூர் வஞ்சியில் அப்படி ஒரு மாளிகை தனித்து இருக்க முடியும் என்பதை கனவிலும் கருதாத இளம் செழியன் இந்த மாளிகையை எதற்காக தனித்து கட்டியிருக்கின்றார்கள் என்பதை அறிய விரும்பி அதற்கு பின்னால் தூரத்தை இழுத்த கருவூரின் பெரும் தெருக்களையும் உயர எழுந்து நின்ற அரச மாளிகை கூடங்களையும் ஒருமுறை ஏறெடுத்து பார்த்தான். பின் நிலவு லேசாக காய்ந்த அந்த இரவில் சேரமான் தலைநகரான கருவூர் வஞ்சி கண்ணுக்கு இணையற்ற பெருவிருந்தாக காட்சியளித்தது. எத்தனையோ விவாதங்களுக்கு தற்காலத்தில் இலக்கான திருச்சி ஜில்லா கருவூர் அக்காலத்தே பெரும் பொலிவு பூண்டு விளங்கியதென்பது ஆராய்ச்சியாளர் முடிவு. சேரமான் தலைநகராக சங்க காலத்தில் விளங்கியது இந்த கருவூர்தானா அன்றி மலையாளத்தில் உள்ள கொடுங்கோளூர் என்ற முசிறியா என்பது பற்றி சமீப காலம் வரை பெரும் தர்க்கம் நடந்து வந்தது. திருவஞ்சிக்குளமே சேரமான் தலைநகராக இருந்தது என்பது மலையாள அறிஞர்கள் கருத்து. திருச்சி ஜில்லாவில் உள்ள கருவூர் சங்க காலத்தில் வஞ்சிமா நகர் என்ற பெயருடன் சேரன் தலைநகராக திகழ்ந்தது என்பது தமிழ் அறிஞர்கள் வழக்கு. முற்காலத்திய தமிழ் நூல்களையும் பிற்காலத்திய சில சாசனங்களையும் ஆராயமெடுத்து தமிழர் வழக்குக்கே சரியான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி தெரிகிறது. குடபுலம், குணபுலம், தென்புலம் என்று மூவகை பகுப்பு உடைய தமிழகத்து குடபுலம் சேரருக்கும் குணபுலம் சோழருக்கும் தென்புலம் பாண்டியருக்கும் உரியதாயிருந்ததன்றி சேரர்கள் நிலமான குடபுலம் அதாவது மேல் திசை நாடு குணமலை நாடு என்றும் குடமலை நாடு என்றும் இரு பிரிவாக விளங்கி வந்தது என்றும் பிற்காலத்தில் கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்பட்டது சேரரது குணமலை நாடு என்றும் பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகின்றன. அந்த சேரரது குணமலை நாட்டின் பகுதியான கிழக்கு சேர மண்டலத்திலேயே திருச்சி ஜில்லாவின் பகுதிகளாக கருவூர், ஆமூர், குழுமூர், பேரூர் இருந்தன என்பதற்கும் சோழவேந்தன் கரிகாலனுக்கு அரச வாகை சூடிய யானை புறப்பட்ட கழுமலம் என்ற இடமும் கருவூருக்கு அருகில் இருக்கிறது என்பதும் சுபடிகளால் அறியப்படுகின்றது. ஆகவே சேரமான் தலைநகரான வஞ்சி மாநகர் திருச்சி ஜில்லாவின் ஆண்பொருணை என்ற அம்பிராவதி நதிக்கரையில் உள்ள கருவூரே என்று மலையாளத்தில் உள்ள கொடுங்கோளூர் அல்ல என்று தமிழர் ஆராய்ச்சி நூல்கள் கூறுகின்றன. தமிழ் ஆராய்ச்சி முறையை ஒட்டிய இந்த கதையும் எழுதப்படுவதால் அன்று இளம் சொழியன் கண்ட மாளிகையை அடுத்து ஓடியது கருவூரை அடுத்து நின்ற ஆண் பொருணை என்ற அம்பிராவதி நதியே என்று கொள்வோம். அப்பிராவதியில் உள்ள பளிங்கு நீரும் அதில் பிரதிபலித்த சந்திர வெளிச்சத்தில் பாதி தெரிந்தும் தெரியாமலும் இருந்த வெள்ளை மாளிகையின் உப்பருகை உச்சியும் இளம் சொழியின் கண்களையும் உள்ளத்தையும் அப்படியே கவர்ந்தன. அவற்றிலிருந்து நகரத்தின் நெருக்கமான பகுதிகளுக்காக கண்களை ஓடவிட்ட சோழர் படையின் உபதலைவன் சேரமான் தலைநகரான கருவூர் வஞ்சி எத்தனை பலமுடையது, எத்தகைய படை தாக்குதல்களை சமாளிக்கும் ஆற்றல் உடையது என்பதை புரிந்து கொண்டார். நகரத்தின் விசாலமான வீதிகள் சோழர் நகர வீதிகளைப் போல நேர் சதுக்கங்களாக கட்டப்படாமல் ஆங்காங்கு திரும்பி திரும்பி பல முக்கோணங்களால் கட்டப்பட்டிருப்பதையும் அத்தனை முக்கோணங்களும் பார்ப்பதற்கு தனிப்பிரிவுகளைப் போல தோன்றினாலும் ஒவ்வொன்றையும் இணைக்க பெரும் சுவர்கள் எழுந்ததையும் அப்படி இணைந்த சுவர்கள் தூரத்தே தெரிந்த மலைக்காடுகளை நோக்கிச் சென்று கண்ணுக்கு மறைந்ததையும் கண்ட இளம் சொழியன் அந்த நகரத்தை தாக்கி வெற்றி கொள்வது அவ்வளவு சுலபமல்ல என்பதையும் சேரனை முறியடிக்க வேண்டுமானால் அவனை அந்த நகரத்தை விட்டு வெளியே இழுக்க வேண்டும் என்பதையும் சந்தேகமற தெரிந்து கொண்டான். அத்தனை ஏற்பாட்டோடு நகர நிர்மாணத்தை நன்றாக அறிந்த அறிவாளிகள் உதவியால் கட்டப்பட்டுள்ள அந்த நகரத்துக்கு பெரும் பலவீனமான ஒரு தனி மாளிகையை எதற்காக ஊர்புறத்தை கட்டினார்கள் என்பது அறிய முடியாமல் திணறிய இளம் சழியன் எத்தனை பலமான நகரம், எத்தனை பலமான அரண்கள், எத்தனை படை வீடுகள் என்று கருவூரை உள்ளூர மெச்சியதல்லாமல் அதை வாய்விட்டும் மெல்ல சொன்னான். அவன் மேற்கொண்டு பேசுவதற்குள் சமணத்துறவி சொன்னபடி அந்த மாளிகையில் நிகழ்ந்த விந்தைகள் அவன் யோசனைகளை சற்றென்று அறுத்து நிறுத்தவே மாளிகை சாளரத்தையே கண்கொட்டாமல் பார்த்தான் படைத்தலைவன். சாளரத்தை துறவி காட்டிய விளக்கு மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து பின்வாங்கி முன்வந்தது. பிறகு பக்கவாட்டில் லேசாக அப்புறமும் இப்புறமும் சஞ்சரித்தது. பிறகு இருமுறை ஆழத்தி இடுவது போல் சுழன்றது. அப்படி விளக்கு யாரும் எடுத்து ஆட்டுவதாகவும் தெரியாததால் இளம் சொழியன் பிரமிப்போடும் துறவியை நோக்கி, அடிகளே, வெண்ணிலவு நன்றாகத்தானே காய்கிறது என்று வினவினார். பேச்சு கொடுக்க சிறிதும் இஷ்டப்படாத அடிகள் ஆமாம் என்று மட்டும் வேண்டாவிருப்பாய் பதில் சொல்லி மாளிகையையே கவனித்தார். இவ்வளவு நிலவு காயும் போது மாளிகை மாடியறையில் யாராவது இருந்தால் லேசாகவாவது தெரியுமே. தெரியும் என்றார் அடிகள் அவனை திரும்பி பார்க்காமலே. ஆனால் தெரியவில்லையே. இல்லை, அப்படியானால் விளக்கு தானாக ஆடுமா? ஆடாது. யாராவது எடுத்து அசைத்தால் தானே ஒளியிடம் மாறும். ஆம், அப்படி யாரும் அசைப்பதாகவும் தெரியவில்லையே என்றான் படைத்தலைவன். சிறிதும் பேசாமல் மாளிகையை பார்த்து கொண்டிருந்த அடிகள் இந்த தருணத்தில்தான் முன் அத்தியாயத்தின் இறுதியில் கூறியது போல திடீர் என்று அலறினார்.
கெட்டது குடி, திட்டத்தில் மண் விழுந்தது, அத்தனையும் தொலைந்தது என்று.
சமணத்துறவி அப்படி அலறியதற்கு திட்டமான காரணம் ஏதும் இளம்செழியனுக்கு புரியவில்லை என்றாலும் மாளிகை சாளரத்தில் லேசாக கண்ணுக்கு தென்பட்ட நிகழ்ச்சிகள் மட்டும் அவன் மனத்திலும் சந்தேகத்தையும் ஓரளவு திகிலையும் ஏற்படுத்தின. அதுவரை சாளரத்தில் உலாவியிருந்த விளக்கு திடீர் என்று வெளியே வீசி எறியப்பட்டு சாளரத்தில் இருந்து கிளம்பி வால் நட்சத்திரம் போல் பறந்து தூரத்தை சென்று விழுந்தது. அதைத் தொடர்ந்து யாரோ இரண்டு மூன்று பேர் அறைக்குள் சண்டையிடும் காட்சி. அந்த அறைக்குள் திடீரென்று நுழைந்த ஒரு பந்தத்தின் வெளிச்சத்தில் இருந்து தெரிந்தது, அடுத்த சில வினாடிகளில் சந்தடி ஏதும் செய்யாமல் பிசாசுகளைப் போல பலர் ஊழ்ந்து சென்று மாளிகையை சுற்றி எதையோ அடுக்கிவிட்டு அவற்றுக்கெல்லாம் தீயும் வைத்துவிட்டு மறைந்தார்கள். கண் மூடி கண் திறப்பதற்குள்ள அந்த மாளிகையை சுற்றி பெரும் தீ எரிந்தது. அப்பொழுது கூட அடிகள் கூச்சல் போடவில்லை. ஆனால் அந்த தீப்பிடித்த மறுகணம் எங்கிருந்து பறந்து வந்த குதிரை வீரர்கள் அந்த மாளிகையை வளைத்துக் கொண்டதும் தான் அடிகள் மனம் தாங்காமல் அலறினார். அந்த நிகழ்ச்சிகளின் காரணத்தை லவலேசமும் அறிய முடியாததால் குழம்பியிருந்த படைத்தலைவனை அணுகிய யவனராணியும் தூரத்தை தீப்பிடித்துக் கொண்டிருந்த மாளிகையைக் கண்டு, இது என்ன படைத்தலைவரே, யார் அந்த தீயை வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்டாள். எனக்கு தெரியாது ராணி, துறவிதான் அறிவார் என்றான் இளம் செழியன். தூரத்தை எரிந்த அந்த மாளிகையை பார்த்து அலறியதன்றி திக் பிரம்மையடைந்து தலையில் கையையும் வைத்துக் கொண்டு நின்ற துறவியை தான் நீலமணி கண்களால் ஒருமுறை துழாவிய யவனராணி, ஆபத்தை கண்டு கலங்குவதாலோ அஞ்சுவதாலோ பயனில்லை அடிகளே, விஷயத்தை என்னவென்று விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டாள். நீர் தழும்பி நின்ற கண்களோடு ராணியை நோக்கி அடிகள்,
விளக்க தேவையில்லை ராணி, அந்த தேவை தீர்ந்து விட்டது
என்று குரல் தழுதழுக்கு துக்கம் தொண்டையடைக்க பதில் சொன்னார். ஒரு மாளிகை தீக்கிரையாகியதற்கா இத்தனை சோகம் உங்களுக்கு? யவன நாட்டில் ஊர்களே எரிந்தாலும் நாங்கள் கலங்குவதில்லை என்று அடிகளுக்கு ராணி எடுத்து காட்டினாள். சமணத்துறவி அவளை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு வெறுப்போடு சொன்னார்,
எங்களுக்கும் அத்தனை துணிவு உண்டு பெண்ணே
என்று. ராணி அவரை கூர்ந்து நோக்கிவிட்டு அவர் கண்களில் இருந்து கிளம்பி கண்ணத்தில் வழிந்தோடிய நீரையும் கவனித்தாள். அவள் பார்வை பதிந்த இடங்களையும் அவள் தன்னை கவனித்துவிட்டு செய்த புன்முறுவலின் காரணத்தையும் புரிந்து கொண்ட சமணத்துறவி சொன்னார்,
எவ்வளவு துணிவுக்கு எங்கள் துணிவு குறைந்ததல்ல பெண்ணே, ஆனால் நீ இப்பொழுது கண்டது சாதாரண காட்சி அல்ல, தீ வைக்கப்பட்டதும் தனி மாளிகை கல்ல.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.